రాధే కృష్ణ శ్రీమతే రామానుజాయ నమః. అఖిలాండకోడి బ్రహ్మాండ నాయకన్ సర్వలోక రక్షకన్ సర్వలోక శరణ్యన్ సాక్షాత్ శ్రీహప్పదియాన భగవాన్ ஒவ்வொருத்தர் மூலமாகவும் நமக்கு வாழ்க்கையில அழகான விஷயங்களை சொல்லி கொடுக்கிறான். ஒவ்வொரு விஷயமும் நம்மள பக்குவப்படுத்துறது. ஏன்னா வாழ்க்கையில நாம எல்லாருமே பக்குவப்படுறதுக்காகத்தான் வந்திருக்கோம். பக்குவம்னா ஒரே விதமான பக்குவம் இல்லை. உலகத்தை வாழ வேண்டிய முறைன்னு ஒரு பக்குவம் இருக்கு, பக்தியில வளர வேண்டிய பக்குவம் ஒண்ணு இருக்கு, இந்திரியங்களை ஜெயிக்கிற பக்குவம் ஒண்ணு இருக்கு, மனச அடக்கி வைக்கிற பக்குவம் ஒண்ணு இருக்கு, மனச ஜெயிக்கிற பக்குவம் ஒண்ணு இருக்கு, எந்த சமயத்திலையும் கலங்காதபடி ஒரு பக்குவம், இப்படி நிறைய விதமான பக்குவம். ஆகாரமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பக்குவத்துல பிடிக்கிறது இல்லையா? தூங்குற முறை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மெத்தட்ல தான் தூங்க பிடிக்கிறது. பழகக்கூடிய மனுஷர்கள் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு பக்குவம். உடுத்திக்கக்கூடிய வஸ்திரங்கள் எல்லாத்திலையும் ஒரு பக்குவம் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. அப்படி பலவிதமான பக்குவங்களை பத்தி ஒரு பெண் பிள்ளை அவ்வளவு அழகா பேசுறான். அதனாலதான் பெண் பிள்ளை வாக்கியம் ஜோரா இருக்கு. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்துல நாம எந்தெந்த விதமான பக்குவத்தை அடையணுமோ அது எல்லாமே பெண் பிள்ளை தான் உறுதியா பேசிடுறா. அதுதான் பெண் பிள்ளை ரகசியத்தினுடைய விசேஷம். அனுபவிச்சு பேசுறான், தன்னுடைய பெருமைக்காக பேசல, தான் அதுபோல இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல வர புலம்பல். மீராவுடைய கீர்த்தனை, தியாகராஜ கீர்த்தனை, இதெல்லாம் நிறைய இடங்கள்ல பார்த்தா ஒரு புலம்பலாத்தான் இருக்கும். என்னைக்குமே புலம்பல் வந்து நம்மள ரொம்பவே தாக்கும். ஒரு குழந்தை புலம்புறது, இல்லாட்டி ஒரு ஸ்திரீ புலம்புறது, ஆபீஸ்ல கஷ்டங்களை பத்தி புலம்புறது, இந்த புலம்பல்கள்லாம் நிஜமாவே ஒரு பெரிய தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில உண்டாக்குறது. அதுபோல பெண் பிள்ளையினுடைய புலம்பல் தான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அதுல 41வது வாக்கியம் ரொம்ப அழகா சொல்றாள், மண் பூவை இட்டேனோ குறவநம்பியை போலே. அவள் எவ்வளவு விஷயங்கள் கேட்டிருக்கா, எவ்வளவு விஷயங்களை தியானம் பண்றா, அப்பா இத்தனை விஷயங்களை மனசுல தேக்கி வச்சிருக்கா, அந்த விஷயங்களை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கா. சாதாரண நமக்கு மறந்து போயிடுறது அப்படின்னு, ஆனா அவள் மறக்கவே இல்லை. வார்த்தைகளை இஷ்டத்துக்கு சொல்லல, ரொம்ப ஆணித்தரமா பேசுறா. இந்த ஒரு நாலஞ்சு வாக்கியம், நாலஞ்சே வார்த்தைகள்ல ஒரு வாக்கியம், மண் பூவை இட்டேனும் குறவ நம்பியை போலே, அஞ்சு வார்த்தை. இந்த போலேன்ற வார்த்தை காமன் பெண் பிள்ளைகள் எல்லாத்துலயும், அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரவை, அகமொழித்து விட்டேனோ விதுரரை, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை, இப்படி நாலு வாக்கியங்கள் கடைசியில் அந்த போலே. அந்த வாக்கியங்கள் ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஒரு வாக்கியத்துல அந்த ஒரு விஷயத்தினுடைய சாரத்தை பேசிடுறாள். அழகா அந்த கரும்பை பிழிஞ்சு சாறு கொடுக்கறா போல சுலபமா பேசுறா, தெளிவா பேசுறா. நம்ம மனசுல பாதிப்பு உண்டாகும்படியான வாக்கியங்கள், ரொம்ப சிம்பிள் சிம்பிள் வார்த்தைகள் தான், வாக்கியங்கள் தான். மண் பூவை இட்டேனும் குறவ நம்பியை போலே. இது மலையப்ப சுவாமியினிடத்துல பக்தி கொண்ட ஒரு பக்தரை பத்தி. அவர் இருந்த இடம் குறவபுரம் அப்படின்னு பேர், குயவர்புரம் அப்படின்னு சொல்லுவார்கள். திருமலைக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிராமம், சின்ன கிராமம். அவர் குயவர், மண் பானைகள்லாம் பண்ணி அதை கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒருத்தர். அவர் குறவபுரத்துல இருந்ததுனாலே குறவ நம்பின்வா, குயவன்றதுனால குயவ நம்பி அப்படின்னு சொல்லுவா. பெரியவாள்லாம் சொல்லுவா, வைஷ்ணவ சம்பிரதாயத்துல குறும்பருத்த நம்பி அப்படின்னு. குறும்பு அப்படின்னா முக்குறும்பு, வித்யா கர்வம், தன கர்வம், குல கர்வம்னு. ஏதான ஒரு கர்வம் நமக்கு இருந்துட்டே இருக்கும், என்ன மாதிரி யாரும் அழகா பண்ண முடியாது ஒரு கர்வம், இல்லாட்டி என்ன மாதிரி தாபம் உள்ளவா யாரும் இல்லைன்னு ஒரு கர்வம், என்ன மாதிரி ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கும் இல்லைன்ற ஒரு கர்வம், என்ன மாதிரி பூஜை பண்றவா, நிறைய கர்வங்கள் நமக்கு உண்டு. இதெல்லாம் குறும்புன்னு. குறும்புன்னா அழுக்கு, இல்லாட்டி குற்றம், குறை அப்படின்னு அர்த்தம். இந்த குறவை நம்பி குறும்பருத்த நம்பி அப்படின்னு பெரியவாள்லாம் கொண்டாடுறா. அதாவது இந்த குறும்புகளை எல்லாம் அழிச்சு போட்டு அவர் அகமுழித்து விட்டார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அகம்பாவம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அந்த குறவை நம்பி அவருடைய பெயர் பீமன் அப்படின்னு பல இடங்கள்ல காண கிடைக்கிறது. பேர் பீமன், இருந்தது குறவபுரம், குயவன், அதனாலே குறவ நம்பி. நம்பினா பக்தியிலே பூரணத்தை அடைந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதனால குறவ நம்பி அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல அவருக்கு பெயர். அவர் நித்தியம் மலையப்ப சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார். தானே மண்ணினாலே ஒரு மலையப்பனுடைய ரூபத்தை பண்ணி வச்சிருந்தார். அழகனாச்சி மலையப்பன், குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே அப்படின்னு நம்மாழ்வார் புலம்பரார். திருமலையை தொழுதாரே வசத்தியா திருவேங்கடமுடையான் செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன் ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்தில் கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே என்றார் குலசேகர ஆழ்வார். அப்ப அந்த மலையப்ப சுவாமி இடத்திலே ஒரு பக்தி இந்த குறவ நம்பிக்கு. அதே மாதிரி அவர் அந்த பகவானிடத்திலேயே தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு ஒரு பக்தி, பிணமழிப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே அப்படின்னு பெண் பிள்ளை வாக்கியம் இருக்கோன்னு. எத்தனாவது வாக்கியம்? அஞ்சாவது வாக்கியம், கரெக்ட் தானா? அஞ்சாவது வாக்கியம் பிணமழிப்பி விட்டேன். அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் இந்த குறவ நம்பி இருந்தார். அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி ஸ்வர்ண புஷ்பம் பண்ணி டெய்லி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவான். இன்னைக்கும் மலையப்ப சுவாமிக்கு ஸ்வர்ண புஷ்பம் உண்டு, அதை வச்சு அர்ச்சனை பண்ணுவா. அகோபிலம் மடத்துல ஸ்வர்ண புஷ்பத்தை கொண்டு லக்ஷ்மி நரசிம்மனுக்கு மாலோலனுக்கு அர்ச்சனை பண்ணுவா. நம்ம ஆழ்வார்த்தநகரி போனோம் அப்படின்னா சுவாமி ராமானுஜருக்கு அழகா தங்கத்தினாலே குட்டி 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 குட்டியா தாமரப்பூ மாதிரி பண்ணி வச்சிருக்கா, அதை கொண்டு சுவாமி ராமானுஜருக்கு நித்தியம் அஷ்டோத்தர சதநாமாவளி அர்ச்சனை பண்ணுவார்கள். இந்த ஸ்வர்ண புஷ்ப அர்ச்சனைன்றது விசேஷமா சொல்லுவார்கள். ஏன்னா வாடாது, ஸ்வர்ணம் ரொம்ப வசதியானது, நமக்கு எதெல்லாம் வசதியோ அதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நம்ம தர்மம் சொல்லி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி ஆச்சரியமா அந்த ஸ்வர்ண புஷ்பத்தை கொண்டு தொண்டைமான் சக்கரவர்த்தி டெய்லி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அழகா ஒரு நாள் இவன் பூஜை எல்லாம் பண்றான், பண்ணிட்டு அழகா ராத்திரி போய் படுத்துனுட்டான். அடுத்த நாள் காத்தால இந்த ராஜா பெருமாளை சேவிக்க வரான். சேவிக்க வந்தவொடனே பார்த்தா இவன் போட்ட ஸ்வர்ண புஷ்பத்துக்கு மேல பக்கத்துல எல்லாம் நிறைய மண் பூவா சதறி கிடக்கு. ராஜாவுக்கு தூக்கி வாரி போடுறது, ரொம்ப அழகா இருக்கு அந்த மண்ணுனால ஆன பூ. ராஜா அசந்து போறான், இதனடா அது மண் பூ இவ்வளவு விழுந்து கிடக்கே, யார் அப்படி அர்ச்சனை பண்ணது அப்படின்னா அர்ச்சகர்கள் பயந்தா, எங்களுக்கு தெரியாது சுவாமி, நாங்கெல்லாம் நல்ல வாசனை உள்ள புஷ்பங்களை கொண்டுதான் பண்ணுவோம் அப்படின்னுட்டா. ராஜாக்கு அதுவே சுருக்கு நுடுத்து, ஏன்னா ஸ்வர்ண புஷ்பத்துக்கு வாசனை கிடையாது. பாக்குறதுக்கு வேணா அழகா இருக்கும், வசதியா இருக்கும், ஆனா இப்ப நம்ம மல்லியையோ முல்லையையோ இல்லாட்டி ஒரு இருவாட்சியோ போடும்பொழுது இருக்கிற சுகந்தம் கோடி ஸ்வர்ண புஷ்பத்தை போட்டாலும் கிடையாது. ஒரே ஒரு மல்லிகை மதுர மல்லிகை கொண்டு அப்படி போட்டோம்னா குப்பு நம்ம இடமே மனம் வீசும். பன்னீர் ரோஜாலும் ஒரு பத்து பூ போட்டோம்னா, பன்னீர் ரோஜா மறிக்கொழுந்து துளசி எல்லாம் போட்டோம்னா அந்த இடமே தெய்வீகமா தவனம் எல்லாம் அப்படி ஒரு மணக்கும். ஸ்வர்ண புஷ்பத்துக்கு மனம் கிடையாது. ரோஜா பார்த்தான், டக்குன்னு சுருக்கு எடுத்து, சரி இந்த மண்பூ அர்ச்சனை பண்ணது யார் அப்படின்னா வாசனை எங்களுக்கு தெரியலே அப்படின்னுட்டான். இப்ப ராஜா பார்த்தான், ஒருத்தருக்கு நிச்சயமா தெரியும் யாருக்குன்னா மலையப்ப சுவாமிக்கு. அவருக்கு விழுந்த பூ யார் போட்டார்கள் அப்படின்னு அவருக்கு தெரியுமே. இப்ப டெய்லியே திருப்பதி பெருமாளுக்கோ இல்லாட்டி ஸ்ரீரங்கநாதனுக்கோ நிறைய கோவில்கள் நம்ம கொண்டு பூ போடுவோம், சமயத்தை வாங்கி வாங்கி ஓரத்துல வச்சிருவா, நமக்கே தோணும் நடா எல்லாத்தையும் வாங்கி வாங்கி ஓரத்துல வச்சுக்கிறா, பெருமாளுக்கு சாத்த மாட்டேன், நமக்கு எல்லாம் நடாசம் நம்ம கொடுத்த உடனே கழுத்துல சாத்தினோம், நம்ம எல்லாம் விவிஐபி. அதனால நம்ம போன உடனேயே பெருமாளுக்கு கொடுத்த உடனே நம்ம மாலை கழுத்தேறி எடுத்தோம்னா நம்ம பிரார்த்தனை நிறைவேறிடும், பெருமாள் நம்மளை ஏற்றுட்டார், இப்படிதான் நிறைய வச்சுட்டு இருக்கோம். அது கொஞ்சம் லேட்டா ஆயிடுச்சுன்னா நமக்கு பொறுக்காது. அது பூ கொடுக்கறேன்பா, உனக்கு எப்ப சௌகரியமோ எப்படி சௌகரியமோ அப்படி சாத்திக்கணும், இதுதான் நியாயமான பிரார்த்தனை. நமக்கு எல்லாம் எது பெருமாள் வரைக்கும் நம் இஷ்டப்படி இருக்கணும், அவர் இஷ்டப்படி நம்ம இருக்கோம் இல்லையோ, எல்லாம் அப்படிதான். நிவேதனம் கூட நமக்கு பிடிச்சது தானே, பெருமாளுக்கு பிடிச்சது நிவேதனமா பண்றோம். இன்னைக்கு ஆத்துல என்ன தளிகையோ அதுதானே பெருமாளுக்கு, பெருமாளுக்கு என்ன தளிக வேணும் அப்படின்னு கேட்டா பண்ண போறோம், கடையா தோணும். ஆனா பெருமாளுக்கு கேட்டு கேட்டு தளிகை பண்ண ஒருத்தர் உண்டு, சுவாமி ராமானுஜர். தங்கா உனக்கு திங்கக்கிழமை என்ன வேணும், செவ்வாய்க்கிழமை என்ன வேணும்னு நேதி இது பண்ணிருக்கேன், அப்ப இன்னைக்கு இந்த காய் வேண்டாம், நேதி கூட்டு பண்ணிட்டோம், இன்னைக்கு இந்த கூட்டு வேண்டாம். பூரி ஜெகநாத கஷேத்திரத்தை அப்படி உண்டு, பெருமாளுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான மெனு தான், ஒரே மாதிரி மெனு கிடையாது. அதெல்லாம் ஒரு பக்தியினுடைய ஒரு பரிமாணம், ரொம்ப அழகான ஒரு பரிமாணம். உடனே தொண்டைமான் சக்கரவர்த்தி பெருமாளிடத்துல பிரார்த்திச்சென்றான், திருவேங்கடமுடையானே ஹே பிரபோ, யாரோ ஒரு பக்தன் உனக்கு ஆசையா மண்பூவை பண்ணி போட்டிருக்கான், எனக்கு அந்த பக்தனை பார்க்கணும், அந்த பக்தனை காட்டி கொடுன்னு பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டான் தொண்டைமான் சக்கரவர்த்தி. பிடிவாதம் பிடிச்சு பிணத்தையே எழுப்பி விட்டவன், அவங்க கிட்ட போய் பெருமாள் ஜெயிக்க முடியுமா? பெருமாள் இன்னைக்குமே பக்தால் இடத்துல தோத்துதான் போயிட்டு இருக்க. அப்ப பெருமாள் கிட்ட கேட்டவன கடைசியில மென்னு முழுங்கி, இல்லடா அவன் சொல்லப்படாதுன்னு வச்சிருக்கான், யாருக்கும் தெரியப்படாதுன்னு வச்சுட்டு இருக்கான், நான் சொன்னேன்னா அப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரியாது, பூ போடுறது நிறுத்திட்டான்னா கஷ்டம் என்னெல்லாமோ சொன்ன. அப்ப தொண்டைமான் சக்கரவர்த்தி சொல்றான், நீ யாருன்னு சொல்லு, நான் அவருக்கு தெரியாம அவர் பண்ற பூஜையை பார்த்துட்டு வரேன், ஏன்னா அப்படி ஒரு பக்தரை எனக்கு பார்க்கணும்னு ஆசை. அவர் எந்த ஊர்ல இருக்கா எந்த இடத்துல இருக்கா எனக்கு சொல்லி கொடு, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். கடைசியில பெருமாள் மென்னு முழுங்கி, ரொம்ப ஜாகிரதை, தூரத்துல இருந்து பார்த்துடுவா, பக்கத்துல போய் விசாரிச்சுடாத, அப்புறம் அவனுக்கு எனக்கு சண்டையா எடுத்தனா கஷ்டம், அவனுக்கு நஷ்டம் இல்லை எனக்கு நஷ்டம், பெருமாள் சொல்ற எனக்கு நஷ்டம் ஆடுண்டா, பக்தனை இழக்கிறது எனக்கு நஷ்டம், கலியுகத்தை அப்படி பக்தன்லாம் கிடைக்கிறது பகு துர்லபம் அப்படின்னு சொல்லி மென்னு முழுங்கி, குறவ நம்பின்னு ஒருத்தர் இருக்கான், பீமன் அவனுக்கு பெயரு, அவன் அந்த குறவபுரத்துல இருக்கான், அவன் தான் டெய்லி எனக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான் மண்பூவை கொண்டு அப்படின்னுட்டான். உடனே ராஜா அடுத்த நாள் காத்தால கிளம்பிட்டான், இவரை பார்க்கணும் அப்படின்னு போயாச்சு. உடனே காலம்பறி ராஜா வாத்துக்கு பக்கத்துல போய் ஒழிஞ்சுட்டான், வீட்டுக்கு பக்கத்துல போய் ஒழிஞ்சு நின்றுட்டான். ஆச்சு, பொழுது விடிஞ்சது, அந்த பீமன் எழுந்தார், குறவ நம்பி எழுந்தார், இருந்த இடத்துல இருந்து திருமலை பார்த்து கை கூப்பினார், கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நாமத்தை ஜபிச்சார். திருவேங்கடமுடையானே ஹே பிரபோ, திருமலை பிரபோ அப்படின்னு சொல்லி அழகா திருமலை நோக்கி சேவிச்சார். நம்ம கிராமத்திலும் திருமலை தெரியறது. அழகா சேவிச்சார், எழுந்தார், பல் தேய்ச்சார், குளிச்சார், எல்லாம் பண்றார். அழகா அவரே ஒரு திருப்பதி பெருமாள் மூர்த்தி மாதிரி பண்ணி வச்சிருக்கார். அந்த பெருமாள் திருவடியில விழுந்தார், சேவிச்சார், கையை கூப்பிண்டார். இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா போகணும், இன்னைக்கு பண்றதெல்லாம் உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு வேலையை ஆரம்பிச்சுட்டார். ராஜா பார்த்தா அவர் உட்காந்து பூஜை பண்ணுவான்னு பார்த்தா பூஜையே பண்ணல, அவர் பாட்டுக்கு அந்தார், அழகா மண் எடுத்தார், ஜலத்தை கலந்தார், இந்த காலை போட்டு தொகை தொகை தொகன்னு தொகைச்சார். அதுக்கப்புறமா அழகா இந்த சக்கரத்தெல்லாம் சுழட்டி அது மேல அந்த களிமண்ணை வச்சு அதை பானை பானையா பண்ணிட்டு இருக்கார். நான் வாய் மட்டும் பகவன் நாம சங்கீர்த்தனத்தின முணுமுணுத்துண்டே இருக்கு, முணுமுணுத்துண்டே இருக்கணும், கிருஷ்ணா கோவிந்தா மாதவா கேசவா வைகுந்தா நாராயணான்னு வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படி முணுமுணுத்துட்டே இருக்கார் இந்த குறவ நம்பி. பொழுது போயிட்டே இருக்கு, ராஜாவும் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டே இருக்கான், பார்த்துட்டே இருக்கான், பார்த்துட்டே இருக்கான். பொழுதெல்லாம் முடிஞ்சாச்சு, மத்தியானம் போறார், சாப்பிடுறார், திருப்பியும் வர்றார், வேலை பண்றார். சாயங்காலம் ஆயிடுச்சு, எல்லா பானையும் எடுத்து உரத்துல எல்லாம் அடுக்கி வச்சாச்சு. அப்படியே ராஜா அப்படியே பார்த்தான் இந்த குறவ நம்பி, அபாடா அப்படின்னு இந்த சுவாமி முன்னாடி வந்தார். அவர் சுவாமி வச்சிருக்காருன்னா திருமலையப்பன், திருவேங்கடமுடையான், மாமேக்கம் சரணம் வரஜன்னு ஒரு கைய தன் திருவடிக்கு காட்டிண்டு ஒரு கைய தனக்கு காட்டும்படியான பெருமாள் தானே. தன்னுடைய வலது கைய தன் திருவடிக்கு காட்டுவார், தன்னுடையதான இடது கைய ஆச்சரியமா பகவான் தன்னுடைய திருவடிக்கு காட்டார். வலது கையை தனக்கு இடது கையினால தன்னை காட்டிண்டு வலது கையினால தன் திருவடியை காற்றார். அந்த ரூபத்தை பார்த்தார், உட்கார்ந்தார். அவர் கையு காலு எல்லாத்தையும் இந்த மண் ஒட்டின் இருக்கும் இல்லையா, அந்த மண்ணை எல்லாம் எடுத்து அது அழகா ஜோரா பூ பண்றார். கோவிந்தா கோவிந்தா சீனிவாசா கோவிந்தா, ஆனந்தமா பகவானுடைய நாமத்தை சொல்லிண்டு இந்த கையில திரண்டிருக்கிற மண்ணை எடுத்து காலில் ஒட்டின்னு இருக்க மண்ணெல்லாம் எடுத்து இப்படி திரட்டி வச்சுட்டு அதுல அன்னைக்கு என்னென்ன தோன்றதோ அந்த பூவெல்லாம் பண்ணி, திருவேங்கடமுடையானே இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேனோ எத்தனை வித கர்மா பண்ணேனோ அத்தனையும் உனக்கு சமர்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்தூன்னு அந்த ஸ்ரீனிவாசன் திருவடிகள்ல அப்படி போட்ட. காயே நவாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு அவர் என்னெல்லாம் கர்மா பண்ணாரோ அதெல்லாம் பகவத்யானம் பண்ணி, ஏ ஸ்ரீனிவாசா ஹே கோவிந்தா இதெல்லாம் உனக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு அந்த பூவெல்லாம் அப்படி போடுறார். அசந்து போயிட்டான் தொண்டைமான் சக்கரவர்த்தி. விசேஷமா இந்த பூவெல்லாம் எல்லா கை காலில் ஊற்றிட்டு இருக்கிற மண்ணெல்லாம் அங்கெல்லாம் ஊற்றிட்டு இருக்க மண்ணெல்லாம் எடுத்து திரட்டி அது அழகாக பூவா பண்ணி தான் பூஜை பண்ணிட்டு இருக்க அந்த பெருமாள் திருவடியில அப்படி சமர்ப்பணம் பண்றார். ஸ்ரீனிவாசா இந்தா அப்படின்னு ஒரு பூவை பவளமல்லி மாதிரி பண்ணிருக்கார், ஒரு பூவை மல்லிகை மாதிரி பண்ணிருக்கார், ஒரு பூவை இருவாட்சி மாதிரி பண்ணிருக்கார், ஒரு பூவை முல்லை மாதிரி பண்ணிருக்கார். இவர் கையில காலையும் ஒட்டின் இருந்த மண்ணை திரட்டி எந்த விதமான பூ அன்னைக்கு அவருக்கு தோன்றதோ அந்த பூவா அதை பண்ணிட்டு அழகா பெருமாள் திருவடியில அப்படி போடுறார். இவர் பெருமாள் திருவடியில போட 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 அந்த பூவெல்லாம் அப்படியே காணாமல் போகிறது. தொண்டைமா சக்கரவர்த்தி பாக்குறா, எங்கடா அந்த பூவெல்லாம் காணாம போகிறதே அப்படின்னு பார்த்தா தொண்டைமா சக்கரவர்த்தி பக்கத்திலேயே திருப்பதி பெருமாள் நின்றுட்டு இருக்கார். இத்தனையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். பகவான் தோல தற்றா திரும்பி பார்த்தா தொண்டைமா சக்கரவர்த்தி பாக்கிறார். அவர் அந்த மண் பிரதிமைக்கு போடக்கூடிய பூவெல்லாம் இங்க ஆச்சரியமா பெருமாளுடைய திருவடிகள்ல வந்து ஜோரா சேகரிக்கிறது. இப்ப நம்ம எல்லாம் அந்த கொலு பொம்மைன்னு வைப்போம், பல சந்தர்ப்பங்கள்ல அதுல தெய்வங்களா பாக்குறதே இல்ல. கொலு பொம்மை இன்னி வரைக்கும் நானும் பார்த்துட்டு இருக்கேன். சுவாமின்னு என்னைக்கு தெரியுமா சுவாமியா, சரஸ்வதி பொம்மைன்னு வா, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு கூட சுவாமியா தெரியுவ. ராமானுஜர் பொம்மை தான், ஆதிசங்கர பொம்மை தான், இது தசாவதார பொம்மை, இது அஷ்டலட்சுமி செட்டு, தசாவதார செட்டு, பெருமாளை செட் செட் ஆக ஆரம்பிச்சாச்சு. எல்லாமே மண் பொம்மை தானே, ஆனா அது தெய்வம் அப்படின்ற ஒரு சுபாவம் இல்ல. அதை விட கஷ்டம் குலுக்கு வரவாள்லாம் இந்த செட்டு எவ்வளவு ஆச்சு, இந்த மலையப்ப சுவாமி என்ன விலை, இந்த ஆண்டாள் என்ன விலை, பெருமாளுக்கு விலை போட்டுருவோம் நம்ம, அதனால ஸ்டிக்கர் மட்டும்தான் எழுதி ஓட்டுறது இல்லை. அப்ப எல்லாமே அந்த பொம்மை அந்த ரூபமா பாக்குறமே ஒழிய தெய்வமா நம்ம பாக்குறது இல்லை. ஆனா இவர் ஸ்வயம் தான் வச்சிருக்கிற அந்த மண் ஸ்ரீனிவாசனுக்கு மண் பூவை போட, மண் ஸ்ரீனிவாசன் தானே, அப்ப மண்ணினாலேயே போட அந்த பூவெல்லாம் உண்மையாகவே ஸ்ரீனிவாசன் காலில் விழருது. ஸ்ரீனிவாசன் இப்படி பார்த்தார், இப்படிதான் அவன் டெய்லி புஷ்பம் போட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனேயே தொண்டைமா சக்கரவர்த்தி கண்கள்ல கண்ணீர். இந்த மாதிரி நான் அர்ச்சனை பண்ணலி, கடையில வாங்குவோம் இன்னைக்கு 10 ரூபா வாங்கலாம், நம்ம விலைக்கு ஏத்த மாதிரி அர்ச்சனை நடக்கும். ரொம்ப சீப்பா இருந்தா 2-20 ரூபாயா முழம், 5 ரூபான்னா 4 முழம் வாங்கு, பசங்கிட்ட சொல்லி 15 ரூபான்னா 1 முழம் 1.5 முழம் வாங்கினா போதும். அது எந்த பூ சீப்பா இருக்கோ அதை வாங்கு, அது வந்து நமக்கு அந்த பணம் அதே அளவுதான், 20 ரூபா 30 ரூபா. அது வாசம் இருக்கா வாசம் இல்லாத, பாம்பேல எனக்கு தெரிஞ்சு வாசம் உள்ள பூவே நான் பார்த்ததே கிடையாது. அப்படியே அந்த பூ மாலை அப்படின்னாலும் ஒரு 10 அந்த துலுக்க சாமந்திய 10 கோத்து விட்டுருப்பான், அது ஒரு மாலைன்னு, அது அதுக்கு அதாவது முதல் தடவை நான் பாம்பே இருந்தப்போ இது எப்படி மாலைன்னு சொல்றா, நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஏதாவது தமிழ்நாட்டுல அப்படின்னா எப்ப நடுவில் பூவையே காணும் அப்படின்னு, இங்க 10 பூ அது கரெக்டா அது 10 பூவை கட்டிட்டு ஜோரா அது முக்காவாசி தொடர்ச்சி கூட வைக்க மாட்டாங்க, குரோடன் செடியோட இலையை எடுத்து சுருக்கி விட்டுருவான் அதை மாலை. ஆனா பாண்டவங்க அதிக சமத்தா சாத்திக்கிறது வச்சுக்கோங்களேன், பக்திக்கு தானே வசப்படுறான் பகவான், அந்த மாதிரிதான் நம்ம சாத்துவோம். ஆனா இந்த குறவை நம்பி இவ்வளவு அழகா ஒரு அர்ச்சனை, அதனால வைஷ்ணவ சித்தாந்தத்துல இவர் போட்ட பூவுக்கு பேரே பனிப்பூன்னு பேர். பனினா கர்மா, தான் பண்ற கர்மாக்களையே பூவா பண்றாராம். ஒவ்வொரு நாளும் வேலையை முடிச்சுட்டு பூஜை, நம்ம எல்லாம் பூஜையை முடிச்சு வேலையை பண்ணுவோம், வேலையை முடிச்சுட்டு பூஜை பண்றோம். அதாவது எப்படி பண்ணாலும் அந்த ஸ்ரத்தை தான் முக்கியம். இவர் காத்தால எழுந்தவொன்னெல்லாம் டைம் இருக்காது பெருமாளுக்கு பூஜை பண்ண. கடைசியில வேலையெல்லாம் முடிச்சு ஆபீஸ் விட்டு கிளம்பும் போது பூஜை பண்ணிட்டு வர மாதிரி எல்லாம் முடிச்சு அபாடா அப்படின்னு ஒரு பூஜை. ஆனா அந்த பூ சீனிவாசன் திருவடிகள்ல விழறது, தொண்டைமான் சக்கரவர்த்தி கை கூப்பின்றான், கண்கள்ல கண்ணீர் வழிய நேர ஓடி போய் அந்த குறவ நம்பி கால விழுந்தான். இந்த மாதிரி ஒரு அர்ச்சனை இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை, படிச்சதில்லை, கண்டதில்லை. ஆனா இன்னைக்கு பார்த்துட்டேன். இது போல ஒரு பகவானுக்கு பூ போட்டவா யாரும் கிடையாது. இன்னழகான மண் பூக்கள் இவருக்கு தூக்கி வாரி போடுறது ராஜான்னு தெரிஞ்சு போயிடுத்து. அவங்களுக்கு யார் சொன்னார் அப்படின்னு கேட்டுட்டார் குறவ நம்பிக்கை கோபமா. உடனே ஆச்சரியமா ராஜா தொண்டைமான் சக்கரவர்த்தி சொன்னா சீனிவாசன் தான் சொன்னார் தோ அப்படின்னு காட்டுறது. சீனிவாசன் மறைஞ்சு போயிட்டார் சமத்தா, நம்மளை மாட்டி விடுறானே மறைஞ்சு போயிட்டார். இப்படி பார்த்தா நான் டெய்லி ஸ்வர்ண புஷ்பத்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்றேன், அது மேல நிறைய மண்பூவா இருந்தது, யாரு என்னன்னு விசாரிச்சேன், அப்பதான் பெருமாள் சொன்னார் ஒளிஞ்சிருந்துதான் பார்க்க சொன்னார், நானும் காத்தாலேருந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன், நீங்க எழுந்ததுல நீங்களும் பூஜை பண்ணுவேன் பூஜை பண்ணுவேன் பூஜை பண்ணுவேன் காத்துட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் கண் கொண்டு பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு பக்தி எனக்கு வரத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு தொண்டைமான் சக்கரவர்த்தி. உடனே அந்த குறவ நம்பி பீமன் அவருக்கு பெயர், அடடா என்ன இத போய் பெருமாள் வந்து ஊர் முழுக்க சொல்லி தம்பட்டு அடிச்சுட்டு கடிச்சி. இது ஒரு ரகசியம், இது தாம்பத்திய ரகசியம் மாதிரி. கணவன் மனைவிக்குள்ள இருக்க தாம்பத்திய ரகசியம் போய் வெள்ளை யாராவது சொல்லுவாளா? சொன்னாலும் ரசம் கிடையாதவன் சொல்லப்படாதவனு. அந்த மாதிரி சமயத்துல ஐயோ பெருமாளியா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, ஐயோ யாருக்கும் தெரியாம நான் பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தேன், இத்தனைக்கு அவள் டெய்லி திருப்பதி போறவர் கிடையாது, திருமலை ஏறி இறங்குறவர் கிடையாது. ஆனா ஆச்சரியமா இவர் போடுற பூவெல்லாம் மலையேறி பூக்கள் மலையேறி மலையப்ப சுவாமியோட திருவடிக்கு போயிடுறது. அதனால இவர் பார்த்தா நம்ம பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருந்தோம், பெருமாள் பாட்டுக்கு அனுபவிச்சுட்டு இருந்தார், இப்ப புதுசா ராஜாவுக்கு தெரிஞ்செடுத்தே, ராஜாவுக்கு தெரிஞ்சா அவன் நிறைய பேர் சொல்லுவான், உடனே அவாவா வந்து கொண்டாடுவா, இவா கொண்டாடுறதுல நான் இந்த பூஜையை விட்டுடுவேனே, எனக்கு அகம்பாவம் வந்துடுமே, பெருமாளுடைய அனுபவம் போயிடுமே நினைச்சா சீனிவாசா கோவிந்தா இப்படி பண்ணிட்டேப்பா அப்படின்னார். அப்படியே கீழே விழுந்துட்டார், உயிரை விட்டுட்டார். ஏண்டானா இதுக்கு மேல இந்த மாதிரி பூஜை இனிமேல் பண்ணா, ஒரு தடவை லோகத்துல நம்ம பிரசித்தம் ஆயிட்டோம் அப்படின்னா அப்புறம் அந்த பிரசித்தத்து மேல அந்த வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிட்டோம்னா அந்த விஷயத்துல தானே எல்லாரும் நம்மளை கொண்டாடுறது மேலதானே ஒரு ருச்சி ஒரு தாபம் அது ஜாஸ்தியா படும். பகவத் அனுபவத்தை விட இது ஜாஸ்தியா படும். அதனால அப்படியே கீழே விழுந்தார், உயிரை விட்டார், மோட்சம் அடைஞ்சுட்டார். பதறி நான் தொண்டைமான் சக்கரவர்த்தி, ஐயோ அவசாரப்பட்டுடேனே ஏற்கனவே பிணத்தை எழுதி விட்டான், பயந்து போயிட்டான். பகவான் சொன்னா இதுக்காக தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், ஆனா பரவாயில்ல விடு, அவன் என்னிடத்துல ஐக்கியம் ஆயிட்டான், அவன் மேனி ஆனேனோ திருப்பானாரை போலேன் இல்லையா, அந்த மாதிரி பகவானோட சேர்ந்துட்டாராம் அந்த குறவ நம்பி. அதனால பனிப்பூ இட்ட குறவ நம்பி குறும்பருத்த நம்பி அப்படின்னு சொல்லுவான். பெண்பிள்ளை சொல்றா இந்த மாதிரி சுவாமிக்கு ஒரு மண் பூ விடுற அளவுக்கு அடியாள் ஒன்னும் பக்தி இல்லையே சுவாமி, அடியாள் முசல் புழுக்க. முசல் புழுக்கன்னா முயலுடைய மலம்னு அர்த்தம். முயலுடைய மலம் எதுக்கும் பிரயோஜனமே கிடையாது. சில பேர் சொல்லுவா அந்த கிராமத்துக்காரெல்லாம், முயலோட உடம்பு ரொம்ப சுடுமா, அது எந்த இடத்துல மலமூத்திரம் போகிறதோ அந்த இடத்துல இருக்கிற செடியெல்லாம் கருகி போயிடுவான், பிரயோஜனம் இல்லாத ஒண்ணு. அதனால அது வரப்பல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன அந்த முயல் மலம் பாரி ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவள் நான் அப்படின்னு பெண்பிள்ளை யதிராஜர் சுவாமி ராமானுஜரிடத்துல சொல்றார். மண்பூவை இட்டேனோ குறவ நம்பியை போலே. அதுலயும் ராமானுஜர் திருமலையப்பனை அப்படி கொண்டாடுறவர், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு மலையப்ப சுவாமியுடைய பாசுரத்தை உபன்யாசம் பண்ணும் பொழுது ராத்திரி சொப்பனத்துல வந்து ராமானுஜர் இடத்துல, ஏண்டா ராமானுஜா எனக்கு நல்ல மாலை கட்டி போடுறதுக்கு ஒரு சிஷ்யன் அனுப்பப்படாதா அப்படின்னு மலையப்பன் கேட்டார். அப்ப ராமானுஜர் சிரிச்சார், மலையப்பா உனக்கு என்ன பூவுக்கா குறைச்சல், மாலைக்கா குறைச்சல், அலங்காரத்துக்கா குறைச்சல், சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் பூக்கள் அப்படி அங்கங்க மழமா பூக்கள் வர்ஷிக்கிறதா, எந்த பக்கம் திரும்பினாலும் காடு முழுக்க பூவா இருக்கு, உனக்கு என்ன குறைச்சல்னாரா. அப்ப மலையப்ப சுவாமி சொன்னார், எல்லாரும் பூ மாலை எல்லாம் போடுறாடா, நிறைய பூவெல்லாம் போடுறா, ஆனா இதுக்கு அதை கொண்டா அதுக்கு இதை கொண்டா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், சொந்த வீடு கட்டணும், எதையான ஒண்ணத்தை வச்சுட்டு வச்சுட்டுதான் மாலை போடுறாள் ஒழிய எனக்காக என்னுடைய ஹிதத்துக்காக மாலை போடுறது ஆளே இல்லப்பா, ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணேன்னுட்டாளா. உடனே சுவாமி ராமானுஜர் அடுத்த நாள் அனந்தாழ்வான்ற தன் சிஷ்யனை மலையப்பனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு அனுப்பினார். இன்னைக்கும் ராமானுஜ ஏரின்னே ஒண்ணு உண்டு திருமலையில, அனந்தாழ்வான் வாழ்ந்த இடத்துல கோவில் பக்கத்திலேயேதான் உண்டு. அப்படி மலையப்பனுக்காக பூ கட்டி போடுறதுக்கு ஆள் அனுப்பின அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை சொல்றாள், மண் பூவை இட்டேனோ குறவ நம்பியை போலே. இனிமேல் எங்கேயாவது மண்ணை பார்த்தாலோ, இந்த காகித பூ பிளாஸ்டிக் பூ அதெல்லாம் கூட போடலாம், நம்ம காலத்துக்கு இருந்த மாதிரி நமக்கு மண் பூ பண்ண தெரியல கூட பிளாஸ்டிக் பூ வாங்கிக்கல. இப்ப எல்லாம் கூட சுவாமிக்கு எல்லாம் பார்த்தா பிளாஸ்டிக் மாலையைதான் பல இடங்கள்ல சாப்பிட்றேன், ஆனா வாடவே வாடாதுன்னு அது பாட்டுக்கு இருக்கும். ஒரு காலத்துல எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு தங்கத்தினால கிரீடம், பெருமாளுக்கு ஸ்வர்ணம், வைரத்தினால அலங்காரம் பண்ணி நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு எல்லாம் பிருந்தாவனம் அங்கெல்லாம் போனோம்னா நல்லா டூப்ளிகேட் கிடைக்கும், அதைத்தான் வச்சு நான் என்ன ஜோரா இருக்கு இல்லையா, எப்படி கிரீடம் எப்படி இருக்கு பத்தியா, நான் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப காஸ்ட்லி இந்த ட்ரெஸ் 200 ரூபா அப்படின்னு வா. இவா ஃபிளைட்ல போற சார்ஜ் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா 200 ரூபா ஒன்றும் கிடையாது, கேபிள் டிவிக்கு தண்ட செலவாகிறதெல்லாம் பார்த்தா 200 ரூபா ஒன்றும் கிடையாது, மொபைல் போனுக்கு டாப் அப் மாசம் மாசம் பில் பண்றத பார்த்தா பெருமாளை கலங்காரத்துக்குலாம் ஒன்றும் செலவே பண்ணல, ஆனா அதையே பெருமையா பேசிட்டு இருக்கும். அதனால இனிமேல் எங்க பூவை பார்த்தாலும் எந்த விதமான பூவை பார்த்தாலும் குறவ நம்பியை நினைச்சுக்கணும், இனிமேல் எந்த கர்மா முடிச்சா ஆப்பாட சமையல் முடிஞ்சு விடுத்து அப்படின்னு தோன்றதா, உடனே குறவ நம்பி மாதிரி இன்னைக்கு என்னெல்லாம் சமையல் பண்ணணும், சாம்பார் பூ, சாதம் பூ, பாயசம் பூ, பொரியல் பூ, அது உருளைக்கிழங்கு பூ, இப்பெல்லாம் பார்த்தோம்னா இந்த ரிசப்ஷன் எல்லாம் அந்த காய்கறி பழத்தெல்லாம் வச்சுட்டு பூ பண்றா, அழகா விதவிதமா அந்த எல்லாம் பூ பூவெல்லாம் பண்றா, இப்பெல்லாம் அந்த காலிஃபிளவர் இதெல்லாம் கூட பூ தானே, அதனால இதெல்லாமே கூட ஒரு பூவாக நினைச்சு பெருமாளுக்கு சமர்ப்பணம். நன்னா துணியெல்லாம் துவச்சாச்சு காய வைக்கப்படலாம், அந்த துணியெல்லாம் பூவா நினைச்சுண்டு, துணி பூவெல்லாம் பண்றோம் கிளாத்துல அதெல்லாம் பூவா நினைச்சுண்டு பெருமாள் திருவடியில போட்டுடுங்கோ, எங்கேயாவது பிளாஸ்டிக் பூலாம் கிடைச்சா பிளாஸ்டிக் பூவெல்லாம் பெருமாள் திருவடியில போட்டுடுங்கோ, காகித பூ கிடைச்சா காகிதத்திலேயே பண்ற பூ உண்டு, காகித பூ இந்த போகன் வீலெல்லாம் காகித பூ தாங்க, எந்த பூ கிடைச்சாலும் பெருமாள் திருவடியில போட்டுடுங்கோ. உங்களுடைய கர்மாக்களையே பகவான் கீதையில ரொம்ப அழகா சொல்றான், யத் கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுகோஷி ததாசி அது யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வம் அதர்ப்பணம். என்ன சாப்பிடுறியோ, என்ன தவம் பண்றியோ, எந்த கர்மா பண்றியோ, என்ன தானம் கொடுக்கறியோ, அது எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்துவிடு அப்படின்றான் கண்ணன். அதனால எல்லாத்தையும் கண்ணனுக்காக அப்படி கொடுத்துடணும். அதனால இனிமேல் பூ அப்படின்னாலே குறவ நம்பியை நினைச்சுக்கணும், அவர் போட்ட மண் பூ எப்பயா, இனிமேல் இந்த கையில எல்லாம் மண்ணெல்லாம் ஒட்டிட்டு விடுது, எங்கேயாவது மார்க்கெட் எல்லாம் போனோம்னா சேறு சகதி ஒட்டிட்டு தான், உடனே குறவ நம்பியை நினைச்சுக்கணும். அந்த மாதிரி நினைச்சுட்டோம்னா சீக்கிரத்திலேயே மலையப்ப தரிசனம் பிரத்யக்ஷமாவே கிடைக்கும். இப்ப பெண் பிள்ளை எப்படி யோசிக்கிறா பாருங்க, அவள் பெண் பிள்ளை என்ன சொல்றான்னா, நான் இதே ஊர்ல இருக்கேன், டெய்லி தாமிரபரணி ஆத்தங்கள்ல போய் குளிக்கிறேன், அங்க இருக்கிற மண்ணை எடுத்து கூட அழகா பூ பண்ணி போடலாமே தோணலையே சுவாமி, அந்த அளவுக்கு எல்லாம் பக்தி இல்லையே, அப்படியே எத்தனையோ மரங்கள்லாம் தாமிரபரணி ஆத்தங்கள் இருக்கு, அந்த பூவெல்லாம் எடுத்து கூட வைத்தமானி பெருமாளுக்கு சேர்ப்பிக்கலாமே அடியால் சேர்க்கலையே, அதனால அடியால் மசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, மண் பூவை இட்டேனோ குறவ நம்பியை போலே. 41வது வாக்கியம், 40 வாக்கியம் நீங்களே உட்கார்ந்து ரீகேப் பண்ணுங்க, மனப்பாடமா சொல்லி ஆனந்தமா அனுபவிங்க. ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுர கவியாழ்வாருக்கு, ஜெய் போலோ தாமிரபரணி மாதாக்கு, ஜெய் போலோ குறவ நம்பிக்கு, ஜெய் போலோ யதிராஜ சுவாமி ராமானுஜமூர்த்தி கீ ஜெய். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜம். ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.